கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செய்திக்குள் கடந்து செல்வோமா?
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளே கடந்து செல்ல முன்பதாக நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்க உங்களோடு கூட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய நேயர்கள் அநேகருடைய குடும்பங்களிலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்து வருகிறார். அதை குறித்து எழுதுகிறீர்கள். கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கால காலங்களிலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களை வாஞ்சியோடு வாசிக்கிற, நேசிக்கிற, படிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பங்களிலே, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்து வரும் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்திற்காகவும், இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இதேபோல அநேக குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் ஒன்றாம் ராஜாக்களின் புத்தகம் 2:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். தாவீது ராஜாவின் மரணத்திற்கு முன் சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரைகளை குறித்தும், சாலமோன் தாவீதின் விருப்பங்களை ஞானத்தோடு செயல்படுத்துவதையும் பார்க்கிறோம். பாருங்கள், 1 Kings 2:2.
தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு.
இங்கு முதலாவது தாவீது சொல்லும் காரியம், பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். ரோமர் 5:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லியிருக்கிறார். மனிதனாலேயே மரணம் வந்தது, எல்லாரும் பாவம் செய்தபடியினாலே எல்லாருக்கும் மரணம் வந்தது. ஆதாமின் பாவம் தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் கடந்து வருகிறதா இருக்கிறது. கர்த்தர் வர தாமதிப்பார் என்றால் நாமும் மரணத்தின் வாயில் வழியாய் பிரவேசிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனுடைய முடிவு அவ்வாறே திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் விருப்பமான ஒரு பொருள் அல்ல. இந்த நாட்களிலே நாம் மரணத்தை குறித்து சிந்திக்க விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது மனிதனை சோர்ந்து போக செய்கிறதாய் இருக்கிறது. சங்கீதம் 23:4 தாவீது சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே நான் மரண வேளையிலே வந்துவிட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் வாழ்க்கையை துவங்கும் பொழுதே அது ஒரு நாள் முடிவடையப் போகிறது என்பது உண்மை. வாழ்க்கையை ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நடப்பதற்கு தாவீது ஒப்புடுகிறார். வாழ்க்கை ஆரம்பமாகி தொடரும்பொழுது வர வர அது குறுகியதாக மாறுகிறது. அந்த பள்ளத்தாக்கின் முடிவுதான் மரணம். நாம் ஒவ்வொருவருமே அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பரிபூர்ண சுகமும் பலனும் உள்ளவர்களாயிருந்தாலும், மாலையிலே சூரியன் மறையும் முன்னதாக கூட மரணம் நம்மை சந்திக்கலாம். அடுத்ததாக தாவீது சாலமோனுக்கு சொல்கிற காரியம், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லியிருக்கிறார். யோவானை காண வந்த ஜனங்களை பார்த்து இயேசு இவ்விதமாய் சொன்னார். மத்தேயு 11:8, எதை பார்க்கப் போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் என்றார். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே வளர்ந்து வந்தவன், கரடு முரடானவன். இயேசு கிறிஸ்துவும் அந்நாட்களிலே வாழ்ந்த சாதாரணமான கரடு முரடான மனிதனைப் போலத்தான் இருந்திருப்பார். 30 வரை ஒரு தச்சனாக பணி செய்தபடினாலே அவருடைய கைகளிலேயும் காய்ப்பு பிடித்திருந்திருக்கும். அவர் தேவனாயிருந்தாலும் முழுமையாக மனிதனாயும் இருந்தார். சாலமோன் முழுவதும் தாவீதை போல இல்லை. தாவீது முழுமையான ஒரு புருஷனாய் இருந்தார். கரடு முரடான இடங்களிலே அலைந்து தெரிந்து அப்படிப்பட்ட உறுதியான மனிதனாய் இருந்தார். சாலமோன் அவ்வாறு இல்லை. சாலமோன் அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்ட ஒருவர். சொல்லப்போனால் பெண்களின் மத்தியிலே வளர்ந்தவர் என்று சொல்லலாம். ஏன் சாலமோன் 1000 பெண்களை உடையவராயிருந்தார் என்று கேட்டால் இதற்கான விடை மிகவும் வெளியரங்கமாயிருக்கிறது. சாலமோனுக்கு தெரிந்ததெல்லாம் பெண்கள்தான். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் ஒன்று போல இருக்கிற காரியங்கள் என்று எதையுமே சொல்ல முடியவில்லை. எனவேதான் தாவீது சாலமோனை பார்த்து, இப்பொழுது நான் உன்னை அரசனாக்கி இருக்கிறேன், நீ ஒரு புருஷனைப் போல நடந்து கொள்ள வேண்டும், இயற்கையாகவே நீ அப்படி இல்லை, ஆனால் நீ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், உன்னால் ஏன் அதை செய் என்கிறார். சாலமோன் தாவீதை போலவோ யோவான் ஸ்நானகனைப் போலவோ இல்லை. என்றாலும் சாலமோன் இப்பொழுது இஸ்ரவேலின் அரசனாகிறார். 1 ராஜாக்கள் 2:3-4 பாருங்கள்.
நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும் படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும் படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக.
தாவீது சாலமோனிடத்திலே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக வாழ வேண்டும் என்றும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்றும் அறிவுரை கூறுகிறார். அவருடைய இந்த அறிவுரை இந்த இளைஞனுக்கு மிக முக்கியமானது. சாலமோனுக்கு தாவீது விட்டுச் சென்ற காரியங்களை குறித்து மிக குறைவாகவே கருத்திலே கொள்ளப்படுகிறது. ஆனால் தாவீது பின்வைத்து போன காரியங்கள்தான் சாலமோன் பூமியிலே ஒரு சிறந்த அரசனாவதற்கு உதவி செய்தது என்று சொல்லலாம். இந்த உலகத்திலே வாழ்ந்த சிறந்த அரசர்களுள் ஒருவர் சாலமோன். சாலமோனுக்கு சாதகமாய் இருக்கும்படியாக தாவீது செய்த காரியங்கள் என்று எய்சன் என்பவர் சொல்லும்பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். மூலமாக தாவீதுதான் சவுலுடைய பரம்பரையிலிருந்து, அதாவது பென்யமீன் பரம்பரையிலிருந்து, யூதா பரம்பரைக்கு அரச பதவியை திருப்பியவர். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறது போல இது மிக முக்கியமான ஒன்று. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பமாகிறது. லூக்கா 1:31-32 பாருங்கள்.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
தாவீதின் வம்சவழியிலே வந்தவர்களே இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் அரசராக இருக்க வேண்டும். 2 எருசலேமை பரிசுத்த நகரமாக நியமித்து எல்லா யூதர்களுக்கும் ராஜ்யத்தின் தலைநகராகவும் சமய வாழ்க்கையின் தலைநகராகவும் அதை மாற்றினார். அது இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 1967 நடைபெற்ற யுத்தத்திலே யூதர்கள் எருசலேமை கைப்பற்றிய பொழுது இது தாவீதின் வம்சவழியிலே வரும் ஒன்று, எனவே அதை திரும்ப கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். எருசலேம் தாவீது நேசித்த ஒரு நகரம். சாலமோன் அங்கேதான் அழகிய ஆலயத்தை கட்டி இஸ்ரவேலின் சமய வாழ்க்கையின் மையமாக்கினார். என்றாலும் தாவீதே நகரத்திலே ஆலயத்தை கட்ட ஆரம்ப பணிகளை செய்தவர். 3 விக்கிரக ஆராதனையை தேசத்தை விட்டு அகற்றி உலகமெங்கும் உள்ள யூதர்கள் யெகோவாவை தொழுது கொள்ளும் ஸ்தலமாக்கினார். இது அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம். 4 அநேக ராஜ்யங்களை கைப்பற்றி இஸ்ரவேலுக்கு அவர்கள் கப்பம் கட்டும்படியாய் செய்தார். ராஜ்யத்தின் எல்லையை தெற்கு பக்கம் எகிப்து வரைக்கும் விரிவடைய செய்தார். வடக்கேயும் கிழக்கேயும் யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் விரிவாக்கினார். இஸ்ரவேலின் எதிரிகளை தாவீது அடக்கியபடியினால்தான் சாலமோனின் காலத்திலே சமாதானம் இருந்தது. 5 அந்நாட்களிலே அந்த பகுதியிலே இருந்த அரசர்கள் அநேக பெண்களை திருமணம் செய்கிற பழக்கம் இருந்தாலும் தாவீது அந்நியர்களை திருமணம் செய்த பொழுதெல்லாம் அது அரசியல் தொடர்பானதாகவும் சமய பழக்க வழக்கத்தோடும் ஒழுக்கக்கேடான காரியத்திற்கும் விலக்கப்பட்டதாயும் இருந்தது. இப்படி அரசர்கள் பல மனைவிகளை கொண்டிருந்தது அந்த நாட்களின் வழக்கமாயிருந்தாலும் தாவீது அநேக மனைவிகளை பெற்றதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கையின் பின்னான காலங்களெல்லாம் அவர் பாடுகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தார். சாலமோனே பிற தேசங்களிலிருந்து வந்த மனைவிகளினாலே பாதிக்கப்பட்டார், தாவீது அல்ல. தாவீது பாவம் செய்தார் உண்மைதான், ஆனால் பத்சேபாளை திருமணம் செய்வதற்கு முன்பு அது நடந்தது. ஆனால் அதற்கு பின் அவர் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யவில்லை. 6 தாவீது ஒரு கவிஞராகவும் இசைக்கலைஞராகவும் இருந்தார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று அழைக்கப்பட்டிருந்தார். நாம் பெற்றிருக்கிற சங்கீதங்களுள் குறைந்தது 73 சங்கீதங்களாவது அவரால் எழுதப்பட்டது என்று சொல்லலாம். ஏழாவதாக, தாவீது எருசலேம் தேவாலயத்தை திட்டம் பண்ணியிருந்தார். யெகோவாவை தொழுது கொள்வதற்கும் தேசத்தின் சமய வாழ்க்கையின் உயர்வுக்கும் அது மிக உதவி செய்தது. ஆனாலும் தாவீது அதை கட்ட அனுமதி பெறவில்லை. எட்டாவதாக, யூதாவும் பென்னியமீனும் ஒரு பக்கத்திலும் மற்ற 10 கோத்திரங்கள் மற்றொரு பக்கத்திலுமாக இருந்த பிரிவு காணப்பட்டிருந்தாலும் எல்லா கோத்திரங்களையும் ஒன்றாக இணைப்பதிலே தாவீது கஷ்டப்படவில்லை. ஒன்பதாவதாக, தாவீதின் மரணத்தின் நேரத்திலே அடுத்ததாக அரியணைக்கு வரக்கூடிய வல்லமையுள்ள படைபலமுள்ள ஒருவரும் இல்லை. மக்களும் சமாதானமும் விடுதலையும் பெற்றவர்களாய் இருந்தார்கள். அதை குறித்து சொல்லும்பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன் தன் அத்திமரத்தின் கீழும் தன் தன் திராட்சை கொடியின் கீழும் அமர்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சால்மோன் காலத்திலே அனுபவித்த சமாதானமானது தாவீதின் காலத்திலே உண்டாக்கப்பட்டதாய் இருக்கிறது. இப்பொழுது 1 ராஜாக்கள் 2:8-9 வசனங்களை பாருங்கள்.
மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரை மயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான்.
இங்கே தாவீது சொல்லும் வார்த்தைகளை பார்க்கும்பொழுது அவன் பழிக்குப்படி வாங்கும் எண்ணம் உள்ளவர் போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. உண்மையாகவே அவன் தவறு செய்கிறவன் என்பதை அவன் வெளிப்படுத்தியிருந்தாலும் தாவீது அவனோடு செய்திருந்த உடன்படிக்கையினாலே அவனை தொடவில்லை. தாவீது தன் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிறவர். இருந்தாலும் இந்த சீமேயி திரும்பவும் அப்படிப்பட்ட காரியம் எதையாவது செய்தால் அதற்குரிய தண்டனையை சாலமோன் கொடுக்க வேண்டும். இதைத்தான் தாவீது கூறினார். தாவீது சொன்னது போலவே ஒரு நேரம் வந்தது. சீமேயி சாலமோனால் தண்டிக்கப்பட்டான். 1 ராஜாக்கள் 2:10-12 வசனம் வரை பாருங்கள்.
பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது.
தாவீதனுடைய மரணத்திலே ஒரு துக்க துணி இருக்கிறது. தாவீது ஒரு பெரிய கர்த்தருடைய மனிதர். ஞாபகம் இருக்கிறதா, தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் முதலாவது பிறந்த குழந்தை சில நாட்களாய் இருக்கும்பொழுதே மரித்தது. அப்பொழுது தாவீது, அது என்னிடத்திலே திரும்ப வராது, நான் தான் அதனிடத்திற்கு செல்லுவேன் என்று கூறினார். இப்பொழுது அந்த குழந்தையினிடத்திலே தாவீது சென்று விட்டார். இப்பொழுது சாலமோன் அரியணையிலே இருக்கிறார். எந்த ஒரு ராஜ்யத்திலே தலைவர் மாற்றம் ஏற்படும் பொழுதும் அங்கே சில குழப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். வசனங்கள் 13-14 பாருங்கள்.
ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள் சொல் என்றாள்.
இப்பொழுது சாலமோன் அரியணையிலே இருந்தாலும் அதோனியா ராஜாவாகும் விருப்பத்தை விட்டுவிடவில்லை. பத்சேபாளிடத்திலே வருகிறான். ஏன் அவன் தன்னிடத்திலே வருகிறான் என்பதை விசாரிக்கும்பொழுது சமாதானமானது என்றுதான் கூறுகிறான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 2:15.
அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது.
சாலமோனை விட மக்கள் மத்தியிலே பெயர் பெற்றவன் என்றும் தானே அரசனாக வேண்டும் என்றும் மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் அதோனியா கூறுகிறான். வசனங்கள் 16-17 பாருங்கள்.
இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள் சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றான்.
இங்கே அவன் சொல்வதென, ராஜ்யம் என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டால் ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் கேட்கிறேன், அபிஷாகை நான் விவாகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். ஞாபகம் இருக்கிறதா, இந்த அபிஷாக் தாவீது வயது சென்றவராய் இருந்தபொழுது பணிவிடை செய்யும்படியாய் அரண்மனைக்குள்ளே வந்த பெண். ஒன்று ராஜாக்கள் 2:18-21 பாருங்கள்.
அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள்.
தனது தாய் எதை சொன்னாலும் சாலமோன் தட்டமாட்டார் என்பதனாலேதான் அதோனியா சாலமோனிடத்திலே நேரே வராமல் தனது விண்ணப்பத்திற்காக பத்சேபாளிடத்திலே சென்றிருக்கிறான். வசனங்கள் 22-23 பாருங்கள்.
ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு.
இங்கே அதோனியா செய்கிறது என்னவென்றால், அரியணைக்கு நேராக அவன் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆபத்தான ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் மிக தந்திரமாக அதை செய்கிறான். அதோனியா சாலமோனுக்கு அண்ணன். தனக்கு பின் யார் அரியணைக்கு வர வேண்டும் என்று தாவீது கூறுமுன்னதாகவே அரியணைக்காக போட்டி போட்டவன் அதோனியா என்பது சாலமோனுக்கு தெரியும். பத்சேபாள் தனது அறியாமையிலே அதோனியா கேட்பது ஒரு நல்ல காரியம் என்று எண்ணினாலும் சாலமோன் உடனடியாகவே அவன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறார். ஒன்று ராஜாக்கள் 2:24-25 வசனங்கள்.
இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான்.
அதோனியாவின் மரணம் கொடூரமானது. என்றாலும் அரியணைக்காக போட்டி போடும் ஒருவனின் முடிவு அதுதான். சாலமோன் அரியணையிலே தொடர்வதற்காக அவன் அகற்றப்பட வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவன் உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் அரியணையை பிடித்துக் கொள்ள தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டேதான் இருப்பான். அதோனியாவை அப்புறப்படுத்திய பின்னர் அவனுக்கு துணை போனவர்களையும் பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதை சாலமோன் உணர்ந்திருந்தார். ஒன்று ராஜாக்கள் 2:26-27 வசனங்கள்.
ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான்.
ஆரோனின் சந்ததியாரான அபியத்தார் ஆசாரிய பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டார். ஏனென்றால் அவர் அதோனியாவோடு கூட கலகத்திலே ஈடுபட்டிருந்தார். அவர் கொலை செய்யப்படாததற்கு காரணம், தாவீதின் காலத்திலே அப்சலோமின் கலகத்தின் காலத்திலே தகப்பனாருக்கு உண்மை உள்ள உதவியாளராய் இருந்திருந்தார். இங்கே நான் பார்க்கிறது போல ஏலியின் வம்சாவளி இதோடு நின்றுவிடுகிறது. ஒன்று ராஜாக்கள் 2:28-30 பாருங்கள்.
நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும், இதோ பலிபீட தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான்.
அபியத்தாருக்கும் அதோனியாவுக்கும் நடந்தது என்ன என்பதை கேள்விப்பட்ட யோவாப் உயிர் பிழைக்க ஓடுகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். இப்பொழுது யோவாபை கொலை செய்வதற்காக பெனாயாவை சாலமோன் அனுப்புகிறார். யோவாபுக்கு பின்னாலே அவன் சென்று கூடாரத்தை விட்டு வெளியே வரும்படியாய் சொல்கிறான். யோவாப் மறுத்து விடுகிறான். நான் மறிக்க வேண்டியது இருந்தாலும் இங்கேயே மறிக்கிறேன் என்று சொல்லுகிறான். வசனங்கள் 31-32.
அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக.
யோவாபும் அநேகருடைய இரத்தத்தை சிந்தியவர். இப்பொழுது அவர் மரிக்கிறார். 1 ராஜாக்கள் 2:33-34.
இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் எந்தெந்தைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான்.
சாலமோனுக்கு எதிராக அதோனியாவோடு கூட கலகத்திலே ஈடுபட்டபடியினாலே யோவாப் அகற்றப்பட்டார். மற்றும் ஒரு தந்திரமான மனிதன் சீமேயி. தான் கொலை செய்ய மாட்டேன் என்று சொன்னபடினாலே தாவீது அவனை கொலை செய்யவில்லை. இப்பொழுது சாலமோன் அவனுக்காக சில கட்டளைகளை கொடுக்கிறான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 2:36.
பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு.
எங்கே இருந்தால் அவனுடைய நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியுமோ அங்கே இருக்கும்படியாய் சாலமோன் செய்தார். எங்கேயெல்லாம் சீமையை சேர்ந்தானோ அங்கெல்லாம் கலகத்தின் விதை விதைத்தான். எனவே அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் சாலமோன் கவனித்தார். வசனங்கள் 37-38.
நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான்.
எருசலேமிலேயே ஒரு வீட்டை கட்டி அங்கே குடியிருக்கும்படியாக சாலமோன் கூறியிருந்தார். தனது சொந்த கோத்திரத்தாரிடத்திற்கு திரும்பிச் செல்ல அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சாலமோனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன் என்று கூறினான். பாருங்கள் வசனங்கள் 39-40.
3 வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடிப்போனார்கள். உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகீஸ் இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான்.
சாலமோன் சொல்லை மீறி பட்டணத்தின் எல்லையை தாண்டினான். சாலமோனுடைய கட்டளையை அறிந்திருந்தாலும் சாலமோனிடத்திலே அனுமதி கேட்காமல் அவன் சென்றதுதான் அந்த தவறு. சீமையை செய்த காரியம் சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவனை கொண்டுவர கட்டளை பிறந்தது. வசனங்கள் 43-46 வரை பாருங்கள்.
நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளைகளையும் கை கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி, பின்னும் ராஜா சீமையை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்ய பாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது.
சீமேயனுடைய மரணத்தோடு கூட தனக்கு தாவீது கொடுத்த எல்லா காரியங்களையும் சாலமோன் செய்து முடித்தார். அரியணைக்கு ஆபத்தாயிருந்த எல்லாரையும் அகற்றினார். இப்பொழுது அவர் சமாதானத்தோடு ஆட்சி புரிய முடியும். சாலமோன் அரியணைக்கு வந்தாலும் தாவீதைப் போல யுத்த பழக்கம் இல்லாதவர். அரியணைக்காக எந்த பயிற்சியும் அவர் பெற்றதில்லை. ஆனாலும் தகப்பனார் கூறிய ஆலோசனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அரியணையை உறுதி செய்து கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வயது சென்ற பெற்றோருடைய ஆலோசனையை பிள்ளைகள் கேட்க வேண்டியது இந்த காலத்திலேயும் முக்கியமானதாய் இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் செல்வ செழிப்பு இருந்தாலும் வயதின் அனுபவம் என்ற ஒன்று வயதில் குறைவானவர்களுக்கு இல்லை. இன்றைக்கும் சிலர் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் பெற்றோரை கனம் பண்ணாதவர்களாயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் காணப்படுகிறார்கள். தங்கள் பெற்றோர் தங்களுடைய நல்வாழ்விற்காகவே இதை கூறினார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் அறிவில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, வயது முதிர்ந்த உங்களுடைய தகப்பனார் தாயார் கூறும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்த முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்ற வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனையை கொடுத்திருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். கீழ்ப்படுதல் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயம் ஆண்டவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். சங்கீதம் 69:33.